எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிளார்க் கல்வி. நீங்கள் இப்போ கேட்டுருக்குது ஆமகரி பாட்காஸ்ட். ரொம்ப நாள் ஆச்சு, ஐ திங்க் ஸோ ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணி. ஏன் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அடுத்த புக்ஸ் போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ரெண்டாவது ஃபேக்டர், இது முடிக்க இன்னும் கொஞ்சம் இதுதான் இருக்குது, எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஐ திங்க் ஸோ இப்போ 7வது சாப்டருக்குள்ளே வந்துட்டேன். இன்னொரு ஒரு 9 சாப்டர்ஸ் இருக்குது, குட்டி குட்டி சாப்டர்ஸ். இது முடிச்சுன்னா இந்த வருஷத்தையே ஓட்டிடலாம், அது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது, மூணாவது சொல்லுமா? இப்போ மூணாவது கண்டென்ட் இல்லை. எத்தனை நாள் தான் நம்மளும் கிரிஞ்சு இது இப்போ இது பண்ணுறது அது பண்ணுறது, மூவிஸ் பற்றி பேசுறது. சில பேர் லியோ ரோஸ்ட் கேட்டிங்க, ரோஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் அது எதுவும் இல்லை. நான் மனக்குமுறல் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருப்பேன், என்னடா அது படம் கேவலமாக இருக்குது அப்படின்னு. இந்த எபிசோடில் வந்து வசை சொற்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த எபிசோட்ஸ் வந்து இந்த எபிசோட்ஸ் அதுக்கான ஒரு பாத்வே. ஸோ அதனால் இதில் வந்து வசை சொற்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி நான் எதுக்குறா கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது எனக்கும் தெரில, அதுக்கான ஆன்சர் எனக்குல. ஏன்னா நான் ஏன் எபிசோட் போடுறேன்றது எனக்கு தெரில. ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சும்மா ஒரு நான் படித்தேன் ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்னு, தெரியட்டுமே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து நான் போடலான்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி எந்த எபிசோட் பார்த்துருப்போம்னா, வைக்கம் போராட்டத்தை பற்றி பார்த்துப்போம். ஆக்சுவலி இருங்க, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்மேட்டில் பேசலை, நான் ரொம்ப ரேண்டமாக ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால அந்த ஃபார்மேட் இருக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நம்ம நாடார் வரலாறு கருப்பா காவியான்னு ஒரு புக் பார்த்துட்ருந்தோம், அதில் வந்து வைக்கம் போராட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரியான ஒரு சிம்லர் பேட்டர்னில், அதே சிம்லர் பேட்டர்னில் பட் அதே மாதிரியான ஒரு ஒரு கதைக்குள்ளே தான் நம்ம வரப்போகிறோம். இது எந்த கதையோட ஒரு இதுனா, சுசீந்திரம் தன்னுமலை பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் வந்து எதிரில் இருக்குது, எங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம், எப்போனா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கன்னியாகுமரி இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையே, கன்னியாகுமரி உனக்கா எனக்கானலாம் ஒரு சண்டை போய் அது ஒரு பெரிய வரலாறு. அதை பற்றிலாம் பேசணும்னா அது என்னோட யாரும் பெரிய யாராவது பேசுனா நானும் உட்காந்து கேட்க ரெடியாக தான் இருக்கேன். அது ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது எப்படின்னு, பட் இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம், அது ஒரு பெரிய பாட்காஸ்ட் மாதிரி பேசணும். ஏன்னா நம்ம வந்து டிப்பிக்கலாக புக்ஸ் பேசுகிற பாட்காஸ்ட் இல்லைன்றதுனால பேசிக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து கன்னியாகுமரி வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் முன்னாடி இருந்துச்சு. இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு பேசி எது தமிழ்நாடுக்கு எது கேரளாக்குன்னு பிரிக்கும் போது கேரளா வந்து தமிழ்நாடு பக்கம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கேரளாவோட பாட்டாக இருந்துச்சு. கன்னியாகுமரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சு, கேரளான்னு சொல்ல முடியாது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பாட்டாக இருந்துச்சு. அங்கே இருந்த கோயில் தான் சுசீந்திரம் தள்ளுமலை பெருமாள் கோயில். இப்போ பேர் மாறி இருக்கலாம், பட் இந்த கதையின் நூலாசிரியர் அவர் பேர் என்னப்பா, லஜபதி ராய். அவர் எழுதது வந்து அந்த சுசீந்திரம் தள்ளுமலைன்ற அந்த கோயில் நடந்த சம்பவம் தான். இப்போ மேபி பேர் மாறிக்கலாம், பட் அதே கோயிலாக தான் இருக்கும், கன்னியாகுமரியில் இருக்கு. வழக்கம் போல் ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி கோயில்கள் தான் வந்து சாதிய தீண்டாமையோட ஒரு ஹப்பு, ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி. ஒய்ஃபை ஆன் பண்ணால் நீ எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், நீ வராது நீ வராது நீ வராதுன்ற மாதிரி. இந்த சுசீந்திரம் கோயில்லையும் வந்து மொத்தம் நாலு வழி இருக்கும் கோயில் சுற்றி. வழக்கமாகவே நீங்கள் கேரளா கோயில்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நடுவில் கோயில் இருக்கும், சுற்றி தெருக்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, கோயில் நடுவில் சுற்றி நாலா பக்கமும் வழி இருக்குது. இந்த நாலா பக்க வழிகள்லையும் வந்து சோக்கால்ட் தாழ்த்தப்பட்டவர்கள், கீழ் ஜாதின்னு அவங்க நினைக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக யார் யாருன்னா, இழவர், பறையர், அதுக்கப்புறம் வேறு யார், ஒரே நிமிஷம், புலையர், இழவர், பறையர், புழையர், நாடார். அப்போ வந்து சாணர்கள்வாங்க, இப்போ நம்ம நாடார்ன்றோம். ஸோ அதனால் நாடார்ன்ற டேர்ம்லேயே நான் ஸ்டிக் ஆகிக்கிறேன். இவங்களை வந்து உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் விதிக்கிறாங்க. சட்டம்னா அது பெரிய இந்த சட்டம் இல்லை, இந்த இந்து மதத்தில் இருக்க ஒரு கோட்பாடு மாதிரி, கீழ் ஜாதிக்காரங்களாம் கோயிலுக்குள்ளே விடக்கூடாது, கோயில் பக்கம் வர வைக்கக்கூடாதுன்னு. அதை நீச்சியாக வந்து அந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து சொல்லிக்கிறாங்க. கோயிலில் வந்து ஒரு இது இருக்கு, ரூல் இருக்குது. அதையும் தாண்டி சாமியை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிற சில பேர் இருப்பாங்கல்ல. ஜென்ரலாக நம்ம ஆளுங்களுக்கு தான் வந்து சாமி கும்பிடலாம் கை காலே ஓடாது. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 600 அடி கோயில் கோபுரத்துலேருந்து ஒரு 600 அடி தள்ளி இருந்து அந்த கோபுரத்தை பார்த்துட்டு போகலாம். அதே மீதி அதை தாண்டி வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. நீங்கள் எப்படி நினைச்சாலும் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இதையும் தாண்டி இந்த கோயிலை சுற்றி வந்து அக்ரஹாரங்கள் இருக்கும். இப்போ வந்து நான் பார்ப்பனர்களையோ இல்லை பிராமின்ஸையோ வந்து ஸ்டீரியோடிப்பிக்கலாக அட்டாக் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். அட்டாக் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆனால் அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கொள்கை மேலே தான் எனக்கு பிரச்சனை, பிராமினிசம் மேலே தான் எனக்கு பிரச்சனை தவிர்த்து பிராமின்ஸ் பண்ண பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அக்ரஹாரங்களில் என்ன பிரச்சனை, அங்கே வந்து யாருமே இன்க்ளூடிங் இந்த சோகால்ட் அப்பர் கேஸ்ட் பேசிக்கிறாங்களே, நெருப்புலேருந்து பிறந்த வீர என்ன வன்னி சத்திரியாண்டான்றாங்களே, அவங்களுக்கும் வழி இல்லை, வெள்ளாளருக்கும் வழி இல்லை, அந்த ஊரில் கேரளாவில் இருந்த நாயர்களுக்கும் அந்த தெருக்குள்ள நுழையிறதுக்கான அனுமதி இல்லை. மேபி காசு வச்சிருந்தா அது எக்ஸப்ஷனல், காசு வச்சு நம்ம போனானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸப்ஷனல், ராஜா போகிறான்னா அது எக்ஸப்ஷனல். ஆனால் அவரையும் அக்ரஹாரத்துக்கு உள்ளே விட மாட்டாங்க, அது செகண்டரி ஃபேக்டர். அந்த தெருக்குள்ள வந்து மற்ற ஜாதிக்காரங்க செருப்பு போடக்கூடாது, குறிப்பாக வந்து தலைப்பாகை கட்டக்கூடாது. இந்த செருப்பு போடக்கூடாத மேட்டர் வந்து நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸாக வந்து அசுரன் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா செருப்பு போட்டதுக்கெல்லாம்மாடா அந்த பிள்ளைய போட்டு தலையில அடிக்கிறான், தலையில செருப்பு வச்சுட்டு ஓடுனா அப்படின்னா அது சின்ன பிரச்சனை இல்லை. மேபி அசுரனில் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கலாம், பட் அது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. ஆப்வியஸ்லி அந்த டைமில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் செருப்பு போடாமல் நடக்கிறதே ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஜென்ரலாகவே செருப்பு போடாமல் நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் எங்கள் தாத்தன் எவ்வளோ வீரமானவன் தெரியுமா, இந்த சீமன் மாதிரி ஓலா கதைகள் பேசுகிறவங்களுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் செருப்பு போடாமல் நடக்கிறது வந்து அது வந்து ஹெல்த் ரீதியாகவும் ரொம்ப பெரிய இஷ்யூ. அது இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியை வந்து பார்ப்பனர்களுக்கு தருது. பார்ப்பனர்கள் மீன்ஸ் பிராமின்ஸ் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தருது. அவங்களுக்கு அவங்க வந்து இது நாங்கள் தாண்டா பொண்ணுன்ற அந்த ஒரு ஆணவத்தில் வந்து யாரையும் போடக்கூடாது அப்படின்றாங்க. இதை கேட்டால் வேதங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, வேதத்தை யாரும் படித்ததில்லை, புராணங்களை யாரும் கேட்டதில்லை, இவங்களா சொல்லிக்கிறது. அதோட வந்து தலைப்பாகை அணியக்கூடாது. இப்போ வந்து தலைப்பாகையோ துண்டோ துண்டும் தலைப்பாகும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதில் வந்து அணியக்கூடாதுன்றதுனா அதுதான் வந்து திராவிட கழகம் வந்து முன்னேறி வரும்போது அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து தோளில் துண்டு போகிறத ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ இந்த சீமானும் சரி இந்த பிஜேபி காரங்களும் சரி என்ன பண்ணுறாங்க, துண்டு போடுறது ஷால் போடுறதுலாம் ரொம்ப கேவலன்ற மாதிரி, இதெல்லாம் திராவிட கல்ச்சர், இதெல்லாம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணும், இது பின்னாடி இருக்க ஒரு பேசிக்கான வரலாறு தெரிஞ்சா அந்த முட்டாள்கள் கூட்டங்கள் வந்து இதை பற்றி பேசாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க காசுக்காக பேசுகிறாங்க, பிஜேபிக்கு கீழே வர ஃபண்டுக்காக பேசுகிறாங்க, அவங்களை விட்டுரும். பட் நான் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, ஏன் தோளில் துண்டு போடுறது முக்கியம், ஏன் தலையில் பாக கட்டுறது முக்கியம், தலைப்பாக கட்டுறது முக்கியம். இப்போ பாரதியார் வந்து இவங்களை பார்த்து சீக்கியர்களை பார்த்து தலைப்பாகை கட்டினார் அப்படின்னு பெருமையாக பேசுகிறீங்க. ஏன் பாரதியை தவிர்த்து வேறு யாராலும் கட்ட முடியாது நம்ம ஊரில். பாரதியார் வந்து 1000 தான் பாரதியாருக்கும் அவங்களுக்கும் இது பிராமின் ஸ்கூலில் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவரால் அவர் கட்டினா ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. மேபி அவங்களும் பேசிப்பாங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பேசிப்பாங்க தவிர்த்து இது கட்டது ஒரு ரைட் சைட்லன்னு பேசுகிற அளவுக்கு வந்து அங்கே போக மாட்டாங்க. அதுதான் வந்து அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு ஐ மீன் பிராமின்களுக்கு இருந்த பவர். அப்படிப்பட்ட பவர் மூலமாக தான் மற்ற ஜாதிக்காரங்களை வந்து அவங்க வந்து தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கிறாங்க மீன்ஸ் அது வந்து அவங்களே சுகமாக இருக்குது ஐயா அப்படின்னு வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது இன்னொரு ஃபேக்டர் நான் இது இவங்களே சொல்கிறேன், சோ கால்டு அப்பர் கேஸ்ட் அதர் தென் பிராமின்ஸ் அவங்கள சொல்கிறேன். இதையும் தாண்டி இதை வந்து அப்பட்டமாக தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக கோயில் வாசலில் வந்து ஒரு சின்ன பேனர் மாதிரி ஒரு குட்டி இது மாதிரி போர்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, பில்போர்டில் போர்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிற இடத்துல இவங்க பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரி வந்து நாடார்கள் இழவர்கள் பறையர்கள் புழையர் குழவர் ஆகியோர் வந்து கோயில் வீதிகள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிடறானுங்க. இப்போது இதுதான் பெரிய பிரச்சனை. அது ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து புரட்சிகரமாக வந்து சாதி மதங்களை எதிர்த்து ரொம்ப பயங்கரமாக வந்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இவங்க வந்து இவனுங்க வந்து இந்த மாதிரி இது போர்டு வச்சு இந்த மாதிரி எவனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு அளவுக்கு எப்படி பிரச்சனையாகுதுன்னா, இதோட இந்த இதுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது. இதோட ஸ்டார்டிங் எப்போ நடக்குதுன்னா 1916 திருவிதாங்கூர் அரசு கோர்ட்டு அந்த கோர்ட்டுக்கு வந்து ஸ்ரீ மூலம் அசம்பிளின்னு நினைக்கிறேன் பேர். அந்த கோர்ட்டில் வந்து இதை பற்றி வந்து யார் குமரன் ஆசான் வந்து குமரன் ஆசான்ற ஒரு கவிஞர் வந்து இதை பற்றி பேசி ஒரு கேஸ் மாதிரி போடுறாரு. இந்த மாதிரி நடக்குது, இது எப்படியா தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அசம்பிளியும் வந்து உயர் ஜாதிக்காரர்களாலையும் பார்ப்பனர்களாலும் நிறைஞ்சிருந்ததுனால அந்த கோர்ட்டில் வந்து இது ஒரு மேட்டராகவே எடுத்துக்கல. இதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடி 1925 ஜூலை 5 வந்து இதை இந்த விஷயத்தை பற்றி குடியரசு இதழ், குடியரசு இதழ்னா என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரன்னாச்சு. அந்த நியூஸ் பேப்பர் வந்து குடியரசு இதழ், இதை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தவர் பெரியார். அவர் தான் எழுதுவார், இது ஆசிரியரும் அவர் தான். அவர் தான் அந்த ஃபவுண்டரும். அவர் வந்து அதில் என்ன எழுதியிருக்காராம், ரொம்ப பெருசாக எழுதியிருப்பாரு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னன்னா ஒரு முகலாயர் வந்து அலோ முகலாயரோ கிறிஸ்டினோ ஒரு பாரசியோ நான் இந்த தெருவில் நடக்கலாம், அந்த பிளாக் பண்ண தெருவில் அந்த நாள் வீதிக்குள்ளே மற்றவங்க நடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த வீதிக்குள்ளே வந்து அவன் நடக்கலாம். ஒரு நாயோ பன்னியோ பூனையோ மானோ மாடோ இது நடக்கலாம். ஆனால் வந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே வளர்ந்த ஒருத்தன், இதே உங்கள் கூட உங்கள் சமூகத்திலே வாழ்கிற ஒருத்தன் வந்து ஏன் நடக்கக்கூடாதுன்ற கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வைக்கிறாரு. இதை தாண்டி இந்த பிரச்சனை இதே சைட் பை சைடு நடக்கும்போது அடுத்த வருஷமே வந்து இந்த பிரச்சனை அவங்க தீவிரமாக போகும்போது தீவிரமாக போகும்போது இல்லை, இதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்து சுசீந்திரம் ப்ரொட்டஸ்ட், சுசீந்திரம் அந்த கோயிலுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து உள்ள நுழைன்ற ப்ரொட்டஸ்ட் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அவரோட குடியரசு இதழில் வந்து பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து சமத்துவத்தை நிலைநாட்டு தான் தவிர்த்து வேற எந்த ஒரு வன்முறையான ஒரு களவாடலுக்கும் இது இது இல்லை. அதனால வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர், அது பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட் தான், அதை வந்து இது முக்கியமா வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கான ப்ரொட்டஸ்ட்ன்றது தான் ஒரு அங்க எல்லா அவரோட எழுத்துல எல்லா இடத்துலயுமே ஆணித்தனமா ப்ரூவ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் யார் ரொம்ப சாடுறாருன்னா, வழக்கமா வந்து கேரளாவில் நம்பூதிரிகளை சொல்லுவாங்க. ஆனால் இவர் நம்பூதிரியை தாண்டி நம்பூதிரிகளை விட அந்த இடத்துல ஓவர் டாமினண்டாக வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறது வந்து தமிழ் பிராமின்ஸ் தான். பிராமின்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஐ எம் சாரி, பட் உங்களுக்கு புரியணுன்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்ப்பனன்னு சொன்னால் நிறைய பேர் புரியாது, அதனால் நான் பிராமின்ஸ் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஸ்டிக் டு த வேர்ட் பிராமின், நான் பிராமின் டேர்ம் நம்ப மாட்டேன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ் பிராமின்ஸ் தான் இதை வந்து ரொம்ப பின்னாடி செயல்பட்டு இதை எப்படியா தடுத்துருன்னு ரொம்ப போராடுறீங்க அப்படின்றது வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து உயர் சாதி இந்துக்கள், அதாவது பிராமின்ஸ் தவிர்த்து இருக்கிற மற்ற ஜாதிகள், லைக் வெள்ளாளரோ நாயரோ செட்டியாரோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கேளிக்கையான விஷயம் என்னென்னா, இது எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை மதிக்கிறாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தான் இந்த ஜாதிக்காரங்களையும், அதாவது வெள்ளாளர் நாயர் செட்டியார் மாதிரி ஜாதிக்காரர்களையும் வந்து அவங்க மதித்தாங்க. இது எப்படி நான் நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த புக்லேயே ஒரு இடத்துல எங்கே மென்ஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்பா பார்ப்பனர்கள் அதாவது பிராமின்ஸை தவிர்த்து மீதி எல்லா இருக்க அப்பர் கேஸ்ட்டுமே வந்து கோயிலில் வந்து பிரசாதம் வாங்கலாம். பிரசாதம் மீன்ஸ் நம்ம இதில் விபூதி இதெல்லாம் வாங்குவாங்களே, அப்படி வாங்கும்பொழுது பார்ப்பனர்களோ இல்லை பிராமின்ஸோ வந்து அவங்க பக்கத்தில் கூட நெருங்க மாட்டாங்க. இங்கேருந்து பிரசாதம் இப்போ விபூதியோ இல்லை சந்தனமோ வந்து போகணுன்னா இங்கேருந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சமகாலத்தில் வந்து கையில் கொடுக்குறாங்க. அதுலேயுமே பெரும்பான்மையான பிராமின்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கையில் உங்கள் கையில் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் மேலே வந்து தூக்கி போடுவாங்க. அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, தூரத்துலேருந்து தூக்கி விடணும், நம்ம இவங்க வந்து பிடிச்சிக்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து இப்படி தட்டி விடுவாங்க, இவங்க வந்து பிடிச்சிக்கணும். அந்த லெவலில் தான் வந்து இந்த அப்பர் கேஸ்ட் ஆட்களையே வந்து அவங்க மதித்தாங்க. ஆனால் இந்த அப்பர் கேஸ்ட் ஆட்களுக்கு என்ன இதுன்னா, நம்மளுக்கும் கீழே ஒருத்தன் வந்து தெருக்கோடியிலேருந்து கோபத்தை பார்க்குறான், அவனை வந்து நம்ம டாமினேட் பண்ணிக்கலான்ற ஒரு மெதப்பில் வந்து சந்தோஷத்தில் வந்து அவன் வந்து இது பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஸோ இதுதான் வந்து ஜாதிய படிநிலையோட ஒரு இது, ஒரு போதை தர்ற ஒரு விஷயம். இந்த லியோ படத்தில் வர தத்துரா மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஜாதின்றது ஒரு போதை தரக்கூடிய விஷயம். அதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவானுங்க, கூட ஃப்ரெண்டை கொள்வானுங்க, தங்கச்சியை கொள்வானுங்க, நரபலி கொடுப்பானுங்க, அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணுவானுங்க. ஸோ வந்து நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம், அப்படின்னு விஷயத்துக்குள்ளே வரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழலாம். ஆப்வியஸ்லி இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்படுறவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கிறவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க, ஓகேவா? இப்போ வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஹிந்து அமைப்புகளோ இல்லை இப்போ சமகாலத்தில் வந்து இந்துக்களை காப்பாற்றுறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி உருட்டுற அமைப்புகளோ இதே மாதிரி அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்துச்சு, அவங்க வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். இதற்கான விட என்னென்னா, பேப்பரில் ஒன்றும் இல்லை கீழே போடுன்ற மாதிரி தான். ஏன்னா அப்போ இருந்த இந்து அமைப்புகளோ ஜாதி சங்கங்களோ வந்து எந்த எந்த ஜாதி சங்கங்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல, இந்த போராட்டத்திற்கு எந்த ஒரு ஊக்கமோ இல்லை உதவிகளோ பண்ணவே இல்லை. மாறா இந்த பிரச்சனையை, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தடுக்கிறதுக்காகவோ, இவங்களை வந்து அடிச்சு வன்முறைக்கு உள்ளாக்கி டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காகவும் எல்லா வேலைகளையும் பின்புலத்துல இருந்து பார்த்துருக்காங்க. இந்த பிரச்சனை இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக போகுதுன்ற பட்சத்தில் பெரியாரோட ஃப்ரெண்டுன்னு அவர் மென்ஷன் பண்ணுறது என் தவறு தான், பட் அவர் ஒரு தனி போராளி தான். ஃப்ரெண்டான ஏஇ நாயுடுவும் அவரோட பிரதர் கோவிந்த் நாயுடு, இப்போ ஏன் ஜாதி பேர் சொல்கிறேன்னு கேட்கலாம், அவ அப்படி கொடுத்துருக்காங்க, வெறும் ஏஇன்னு சொன்னால் யாருக்கா புரியுமா? ஸோ அதனால் ஏஇ நாயுடு அவரும் அவரோட பிரதர் கோவிந்த் நாயுடுவும் வந்து இந்த ப்ரொட்டஸ்டில் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் பார்ட்டிசிபெண்ட்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க ஆரம்பிச்சாங்க நான் சொல்ல வரல, இவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஒன் ஆஃப் தி கீ கேரக்டர்ஸாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து 1926 பிப்ரவரி 11 வந்து இவங்க உள்ளே இது பண்ணி எல்லாரையும் ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன லெவலில் இந்த போராட்டம் வந்து இவங்க உள்ளே போந்து ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும், இவங்களும் ஒரு பெரிய பங்கு கொடுக்குறாங்க அதுக்கு. இப்போ இதே இதில் சமகாலத்தில் நடக்குதுன்னா, இந்த இது வந்து இவங்க ஒன்று திரட்ட ஆரம்பித்தது வந்து உயிர் ஜாதி இந்துக்களான வேளாளர் நாயக்கர் இந்த மாதிரி ஜாதிகளுக்கு, செட்டியார் இந்த மாதிரி ஜாதிகளுக்கு ரொம்ப ஒரு கடுப்பை கிளப்பியிருக்கு. இவங்க ஒன்று திரண்டாங்கன்னா பெரிய சக்தி ஆயிடுவாங்கன்ற பட்சத்தில் இப்போ இந்த உயர் ஜாதிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு திரளாக சேர்ந்து அவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேர் இப்போ அப்பர் கேஸ்டும் லோவர் கேஸ்டும் பார்ப்பனர்கள் தவிர்த்து ஐயர் தவிர்த்து அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்டில் இருக்க ரெண்டு பேரையுமே வந்து பிராமின்ஸ் வந்து கேவலமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சண்டை வந்து இவங்களுக்குள்ளே வருது. இது ரொம்ப இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பட் நான் சொல்ல வரேன், அது அந்த அதுதான் வந்து ஜாதி அமைப்பு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த மக்களோட சக்தி வந்து ரொம்ப திரளாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து இந்த அப்பர் கேஸ்ட் ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் மணியை வந்து கண்டினியூஸாக அடிக்கிறாங்க. கோயில் மணியை கண்டினியூஸாக அடிக்கிறதோட இது என்னென்னா, பொருள் என்னென்னா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, எல்லாம் திரண்டு வாங்க அப்படின்றது தான் வந்து அதுக்கான ஒரு இது மாதிரி மீனிங் மாதிரி. ஜென்ரலாக நீங்கள் நிறைய படங்கள்லையோ இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து அனிமேஸ்லாம் பார்ப்பீங்க, அனிமேஸில் வந்து சில இதெல்லாம் அவங்க இதில் இருக்க சர்ச்சில் இருக்க பில்லை கண்டினியூஸாக அடிப்பாங்க. அடிக்கும்போது ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி ஒரு அபாய ஒளி மாதிரி அது ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இவங்க கண்டினியூஸாக அடிக்க ஆரம்பிச்சோன்னா ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லி பயங்கரமான பெரிய கூட்டம், இப்போ இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆட்களை விட ஒரு 2-3 மடங்கு பெரிய கூட்டம் வந்து இவங்களை மொத்தமாக போட்டு அடின்னு அடித்து இவங்களை பயங்கரமாக துன்புறுத்திருக்காங்க. அவங்களோட உரிமையை கேட்க வந்தவங்களை போட்டு பயங்கரமாக துன்புறுத்தி அடிச்சு அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணது வந்து இந்த அப்பர் கேஸ்ட் ஆட்களுக்கு பிடிக்கலை. அதனால சிலர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, பேர் சொல்கிற அளவுக்கு, ஏன்னா பேர் சொல்லி அவங்க ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க பெரிய பருப்பு இல்லை. பட் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த அப்பர் கேஸ்ட் ஆட்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களை மேலே வந்து ஒரு தனி கடுப்பு வருது. அது எப்படா வந்து நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற இதில் வந்து இன்னும் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ணுறானுங்கன்னா, அந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பள்ளி மாணவர்களையோ, தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகிற வழியில் இடைமறித்து அவங்களை போட்டு தாக்கியிருக்காங்க. கொடுமையாக கொடூரமாக தாக்கி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதை பொறுத்துக்க முடியாத ஸ்ரீ சி தேவ சகாயம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதை வந்து இந்த இஷ்யூ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க, குழந்தைங்க மேலாம் கை வச்சுருக்காங்க. அதோட வந்து இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் அதோட தீர்வு பண்ணிடலாம். இந்த கக்காடு, இந்த கக்காடில் இருந்த ஆட்கள் தான் வந்து இந்த சின்ன பசங்க அடிச்சிருக்காங்க. இந்த கக்காடை வந்து நான் இது மொத்தமாக அழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு வாக்குறுதி, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போமே. பட் வந்து அப்போ வந்து அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பயங்கரமாக வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி, ஒரு பக்கம் வந்து எப்படியாவது உள்ளே போயிடணுன்ற ஒரு வேட்கையில் வந்து இது தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து போராடுற சமயத்தில், அதே சமயத்தில் வந்து எதிர் திசையிலருன்ட்டு உயர் ஜாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் 1930 நடக்குதுன்னா, இப்போ 26 ஒரு 4 வருஷம், 4 வருஷம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, 30, அது 4 வருஷம் போராட்டம் நடந்துச்சானலாம் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதோட பின்புலத்தில் வந்து இது இது நடந்துகிட்டே தான் இருக்கும் ப்ராசஸ். போராட்டம்னா அப்படியே எடுத்து போய் சண்டை போட்டு முடிஞ்சிடும்னு அர்த்தம் இல்லை. ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு விதை மாதிரி, அது மரமாகிறதுக்கு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் ஆகி
பத்மநாதபுரம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறாங்க. இது வந்து அங்கேருந்து உயர்ஜாதி இந்துக்களுக்கு பெருசாக பிடிக்கல, அவங்களுக்கு எப்படியும் பிடிக்காது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கும் இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டாங்க. திருவிதாங்கூர் மன்னருக்கே வந்து இது பெருசாக பிடிக்கல. இதை பற்றி வந்து அம்பேத்கர் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்கார். எங்கன்னா அவர் வந்து ஒரு நூல் தொகுதி மாதிரி எழுதுவார். அவரோட நூல் கண்டினியூஸாக அவர் எழுதுவார். அதில் வந்து 16வது நூல் தொகுதியில் வந்து அவர் என்ன போட்டிருக்காருன்றதை நான் அப்படியே படிக்கிறேன். ஏன்னா புரிதலில் சொன்னேன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் அதனால் அப்படியே சொல்லிடுறேன். 1936 1936 திருவிதாங்கூர் திவானாக இருந்த இதே சிபி ராமசாமி ஐயர் தான் 1933 ஆண்டு திவானாக இருந்தார். அப்போது தீண்டத்தகாத சாதியினர் கோயிலுக்குள் நுழைய அனுமதி கேட்ட பொழுது சிபி ராமசாமி ஐயர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த அறிக்கையில், இப்போதுள்ள ஆலய வழிபாடு முறைகள் தெய்வீக கட்டளைகள் ஆதாரமாக கொண்டவை என்று நம்புவோர் கிளர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே ஆனால் இது ராமசாமி ஐயர் 1936 தீண்டத்தகாத சாதியினரை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என அறிவித்தது மிகப்பெரிய மாற்றம் என்று என்பது வெறும் கற்பனையே. ஏனெனில் 1936 திருவிதாங்கூரில் 10% மேல் மக்கள் தொகை கொண்ட இளவர் சமூகத்தினர் மதம் மாறுவது தொடர்பாக ஒரு மாநாடு நடந்தது. திருவிதாங்கூரில் இப்படியான ஒரு மதமாற்றம் நிகழும் எனில் திருவிதாங்கூர் இந்துக்கள் சிறுபான்மையினராக ஆவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே சிபி ராமசாமி ஐயரால் 1936 ஆலய பிரவேச சட்டம் அறிவிக்கப்பட்டது என்று அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இதுல குறிப்பா இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப வந்து இளவர சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பெரும்பான்மையா இருக்காங்க, என்ன சொல்றது, தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. இவங்க வந்து கோயில் ஆலய நுழைவு விடமாட்டேன்னு ரொம்ப போராடி கேரளா ஃபுல்லாக பயங்கர போராட்டங்கள் இருந்துச்சு. வைக்கமும் இதேமாதிரி நடந்துச்சு. அதேமாதிரி எல்லா கோயில்கள்லையும் நுழைய விட மாட்டேன்றப்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் வந்து விரக்தியாகி அவங்க வந்து மதம் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக இளவர சமூக மக்கள் வந்து இளவ சமூக மக்கள் வந்து மதம் மாறும்போது வந்து என்ன பிரச்சனை ஆகுதா, அவங்க வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். அப்படி அவங்க வந்து அதிகப்படியாக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் நடந்துச்சுன்னா அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இந்து வந்து கேரளாவில் வந்து சிறுபான்மையராக மாறிடுவாங்க. இப்போயே கேரளா லைட்டாக அப்படி தான் இருக்கானுங்க, பட் சொல்கிறேன் இப்போ சமகாலத்தில் சொல்கிறேன், அப்படி ஆகிடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி கோயில் நுழைவு ஆலய நுழைவு தானே, சரி போய் தொலைது கடவுளாவது மயிராவது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, புனிதம் கெட்டு போயிடுன்றாங்க. இப்போ புனிதம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இந்து மதத்தில் ஆள் வேணுன்றாங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இவனுங்க வந்து இந்து மதத்துக்காகவோ இல்லை கடவுளுக்காகவோ இவனுங்க எதுவும் பண்ணல, இவனுங்க இவங்களுக்காக பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டிக்காக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான மென்டாலிட்டி தாண்டி இது ஒரு எச்சத்தனம். அவங்க ஒரு இன்செக்யூரிட்டியில் வாழ்கிறானுங்க இந்த பிராமணர்களே. என்னை கேட்டால் சாமி கும்பிட்றவங்களே ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பட் ஓகே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, சாமி கும்பிட்றவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ நான் படித்த வரைக்குமே, நீங்கள் கேட்ட வரைக்குமே என்ன கோயில் போகிறான்னாங்க கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி, ஐ ஜஸ்ட் அனதர் டே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கண்டினியூஸ் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கையில் புக்கை வேறு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏதோ கண்டென்ட்டுக்காக போடுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சால் ஓகே, அது ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் சமூகத்தை மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே இந்த பாட்காஸ்ட் பண்ணல. நான் பண்ணுற விஷயங்கள்ல மாறுச்சுன்னா சந்தோஷம். இதுக்கப்புறம் வந்து சாணார்கள் அப்படின்றவங்க எப்படி நாடார்களாக மாறினாங்க அப்படின்ற ஒரு கதையை பற்றிலாம் பேசலாம். அதெல்லாம் நிறையா இருக்குது. இதையே நான் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னா, இந்து மதம் எவ்வளோ சல்லித்தனமான ஒரு மதம், மற்ற மதங்களும் ஓகே தான், மற்ற மதங்களும் வந்து சல்லித்தனமான பசங்க தான். கிறிஸ்டியானிட்டியால் எத்தனை மக்கள் அழிஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் மாட்டுக்கருத்தே இல்லை. முஸ்லீம்ஸ்னால எத்தனை மக்கள் அழிஞ்சாங்கன்றது மாட்டுக்கருத்து இல்லை. அதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம பேசுறது வந்து இந்து மதத்தை பற்றி. இந்த இந்து மதம் வந்து எவ்வளோ சலிப்பாக இல்லைங்கன்னா, நம்ம வந்து அவங்க கீழே இருக்கணும், அவங்க கீழேயே தான் இருக்கணும். மேலேயும் போயிடக்கூடாது, மாறியும் போயிடக்கூடாது. இந்த ஒரு நோக்கம் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இந்த கோயில், எந்த கோயிலுக்கு சுசீந்திரம் கோயில்னு வச்சுப்போம். இந்த சுசீந்திரம் கோயிலில் இப்போ வரைக்குமே வந்து ஐ திங்க் 2019 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஏன்னா அப்போ தான் வந்துச்சு எனக்கு அந்த புக்கு. இப்போ 2019 வரைக்குமே அறநிலைத்துறை கையில் இல்லைன்றது என் வாதம். மை கெஸ் நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதோட எல்லா பொறுப்புகளையும் வந்து பிராமணர்கள் தான் கையில் வச்சுருக்காங்க. இதர சின்ன சின்ன பொறுப்புகள், இந்த தண்ணி கேன் போட வந்தோம் ப்ரோ, இந்த வீடு கூட்ட வந்தோம் ப்ரோ, பாத்திரம் கழுவ வந்தோம் ப்ரோன்னு, அந்த மாதிரி இந்த இதர வேலைகளை வந்து மற்ற சமூகத்தினர்கிட்ட பங்கு போட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. இது பங்கு போட்டெலாம் இல்லை, அவங்களுக்கு பண்ண முடியலன்றதுனால கொடுத்துருவாங்க. இப்போ சமகாலம் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ யார் ப்ரோ ஜாதி இருக்கான்னு சொல்கிறவங்க கூட அதை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவ்வளோ நேரம் கேட்டு இது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு அவங்கள பார்க்கும்போது தான் சமகாண்டாகும், ஏன்னே தெரில. இப்போ அதை பற்றி ஒன்று, அதை பற்றி சாதி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசு, அப்படி இல்லை சாதியெல்லாம் எங்கே ப்ரோ இருக்குது, நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு யூட்டோப்பியில் வாழ்கிறோம் அப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லு. அப்படியே வந்து இந்த சுந்தர்சியை பார்த்த வடிவேல் மாதிரி அப்படியே தலையை திருப்பிட்டு நீ பாட்டுக்கு போனேன் அர்த்தம். எனக்கு புரியல என்ன என்ன நடக்குது, ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கடா வாழ்க்கைக்கு. நான் ஏன் இப்போ ரேண்ட்டு பேசிக்கிட்டு இவ்வளோ நல்லா பேசி நான் இப்போ ரேண்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரில. இதை கொஞ்சம் நேரம் ஓட்டணும், அதனால் எதாவது பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுறதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்டுட்டு அடுத்தாலே பார்க்க போயிடுவீங்க. சரி ஓகே, இதை நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல, ஏன்னா எப்பயுமே இது வந்து 100, 100, 150 அவ்வளோதான் பேசே போவோம். இது பெருசாக இதில் ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்காது. எனக்கே கடுப்பாக இருக்கும், நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன். மற்ற எபிசோட்ஸ் கூட எனக்கு அதிகமாக போடலாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உட்காந்து இது வாங்க வாங்க படிச்சுலாம் வந்து பேசுவேன். ஓகே, அது இதுக்கான பலன் நான் எதிர்பார்க்கக்கூடாது, பட் இருந்தால் அட்லீஸ்ட் கேட்டாவாசி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இதில் வந்து கருத்து சொல்லலாம் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, ரிடில்ஸ் ஆஃப் ராமன் கிருஷ்ணான்னு ஒரு புக் இருக்குது, அம்பேத்கர் புக்கு. அது சரியான புக்கு, மஜாவாக இருக்கும். அது ஒரே ஃபன்னான எனக்கு திருப்பி ரீரீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படியே ரீரீட் பண்ணும் அப்படியே நான் ரெண்டு பேர் நம்மளும் சரி நீங்களும் சரி நானும் சரி அப்படியே படிச்சுக்கிட்டே மஜா பண்ணுவோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸ், ஏதாவது கதை புக் படிக்கலாம்னு யோசிச்சேன்னா கதை புக் படிக்கலாம், அதில் என்ன சிக்கல்னா அதோட எசன்ஸ் அந்த மாதிரி எடுத்துட முடியாது. அதுதான் அந்த கதை புக்கில் பெரிய சிக்கல். அதனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் புக்ஸாக படிப்போம். பெருசாக யாரும் கை வைக்காத புக்ஸ் ரிடில்ஸ் ஆஃப் ராமன் கிருஷ்ணா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. பட் நான் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்ததில்லை. யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லை எனக்கு தமிழில். அது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் பெருசாக ஃபுல்லாக படித்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சுக்காது. அதை படிப்போம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது புக்ஸு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது புக்ஸ் இது பண்ணுவோம். நான் ஏன் இந்து அல்ல புக்ஸ் கூட இருக்குன்னு புக் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அது கூட செக் பண்ணுவோம். இருக்குது நிறைய புக்கு நம்மகிட்ட, நிறைய புக் இருக்குது, எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும், அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். இந்த நாடார் வரலாறு புக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா, இப்போ நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரக்கும். ஏன்னா இதில் நிறைய கவிதைகள் கட்டுரைகள் சில விஷயங்கள்லாம் நான் ஒமிட் பண்ணியிருப்பேன். அது சொன்னால் நல்லாயிருக்காது, என் வாய்ஸை கேட்டால் ரொம்ப கண்டாவே இருக்கும். இப்போ அம்பேத்கர் பேசுனதே எழுதுனதே வந்து நான் பேசும்போது ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பார்த்து நான் ஓரளவு சொல்லிட்டேன். நீங்கள் நேரில் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என் ஆடியோ கேட்குறத தாண்டி நீங்கள் இந்த புக்கு வாங்கி பிடிக்கிறதா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வளவள நிறுத்தம்னா எப்படி கேட்க மாட்டீங்க. இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி.